இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் ஒன்று அலட்சியப்படுத்துவது. எவ்வளவுக்கு எவ்வளவு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு சிலவற்றை முக்கியம் தராமல் அலட்சியம் செய்வதும் அவசியம். மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு செயலையும் லட்சியம் செய்ய வேண்டியது இல்லை. சரியானதை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை அலட்சியம் செய்வதுதான். நாம் நாமாக இருப்பதற்கு அலட்சியப்படுத்தும் கொள்கை உதவியாக இருக்கும். மனிதர்கள் நாலு விதமாக நிற்பார்கள், பேசுவார்கள். இதற்காக அலட்டிக் கொள்ள தேவை இல்லை. நம்மை பாதிக்கும் விஷயங்கள் பேச்சுக்களை அலட்சியம் செய்வது முக்கியம். நம் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அதில் தீய எண்ணங்களை அலட்சியப்படுத்துங்கள். நம்மை பாதிக்கும் அளவிற்கு மற்றவர்களின் பேச்சையும் செயலையும் லட்சியம் செய்யக்கூடாது. எடுத்துக்கொள்ள வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு தீய தவறான எண்ணங்களை அலட்சியம் செய்ய வேண்டும். தீய எண்ணங்களை அலட்சியம் செய்தால் அவை பலமிழந்து நல்ல எண்ணங்கள் மிளர்ந்து மனதை பூஞ்சோலை ஆக்கும். நன்றி, வணக்கம்.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அமரகவி பாரதியாரை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு அளிக்கின்றோம். 1921 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பாரதியார் இறந்தார். அதுவும் அவர் தனது 37வது வயதில் இறந்தார். மிகவும் இள வயதிலே இறந்தார். பாரதியாரின் இறப்பை பற்றி பலவிதமான கதைகள் உள்ளன. திருவள்ளிக்கேணியில் அவர் இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன் யானையால் தாக்கப்பட்டார். அதுதான் அவர் இறந்ததுக்கு காரணம் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இது தவறு. யானையின் தாக்குதலில் அவர் குணமடைந்து 2 மாதங்களின் பின் கடுமையான வயிற்றோட்டம் ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் அவர் இறந்தார். பாரதியை பற்றி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மையப்பன் எழுதிய சில வரிகளை பாருங்கள். பாரதி புதிய அறம் பாட வந்த மறவன், பாரதியால் தமிழ் உயர்ந்ததும் தமிழால் பாரதி உயர்ந்ததும் இன்று யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும். பாரதி மக்கள் கவி, மானுடம் பாட வந்த மாககவி, புதுநெறி காட்டிய புலவன், தமிழ் தன்னை பின்பற்றி தமிழ் வளர்க்க ஒரு பரம்பரையை தோற்றுவித்த உயர்கவி, பல்துறை அறிஞர், தொலைநோக்கினர், அறிவியல் பார்வை நல்கிய கவிஞானி, மெய்ஞான விஞ்ஞானங்களின் கூட்டு சேர்க்கை அவர் படையல், புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில், அந்த குயிலின் குரலோசை வயகத்தை மகிழ்விக்கின்றது. சுதந்திர போரில் பாரதியின் பாடல் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டு தீயாய், சுதந்திர கனலாய், அனலாய், புனலாய் தமிழ்நாட்டை வீறு கொள்ள செய்தது. அடுத்ததாக பாரதியாரின் சில பாட்டுகளை பார்ப்போம். அது என்னை கவர்ந்த ஒரு பாட்டு. பாரத நாட்டில் மக்களின் தற்கால நிலைமையை பற்றி நொண்டி சென்று என்ற பாட்டை பாடுகின்றார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, வஞ்சனை பெய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டி என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார். பலவிதமான மூட கொள்கைகளால் மக்கள் அஞ்சி அஞ்சி சாவதை அவர் இப்பாறு சாடியிருக்கின்றார். மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலேயே மனம் கிளி பிடிப்பார், யந்திர சூனியங்கள் இன்னும் எத்தனையாயிரம் இவர்கள் துயர்கள், தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவ உலகத்தில் அரசரெல்லாம் அந்த அரசியலை இவர் அஞ்சு தரு பேயன்றி நெஞ்சம் அயர்வார். முற்போக்கில்லாத மக்களை பற்றி அவர் இவ்வாறு கூறுகின்றார். அதுவும் மக்களுடைய இருக்கும் பிரிவினைகளை பற்றி அவர் மிகவும் மரவருத்தப்பட்டார். இதோ அந்த பாட்டு. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால், கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது பெரிதாமோ, 5 தலை பாம்பன்பான் அப்பன் 6 தலை என்று மகன் சொல்லிவிட்டால், நெஞ்சு பிரிந்திடுவார் பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். இறுதியாக பாரதியார் வாழ்வில் ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி ஒன்றை பார்ப்போம். சின்னப்பயல் என்ற தலைப்பில் இந்த சம்பவம். பாரதியாரின் இளமை பருவ நண்பர் ஒருவர் பெயர் காந்திமதிநாதன். அவரும் பிற்காலத்தில் பெரும் புலவரானவர். ஆனால் அவருக்கு பாரதியிடம் பொறாமை இருந்தது. ஒரு நாள் அவர் பாரதியாரை மட்டம் தட்ட எண்ணி இருமாப்போடு பாரதியிடமே வந்து, பாரதி சின்னப்பயல், பாரதி சின்னப்பயல் என்ற முடிவு சொற்களை கொடுத்து அதை கொண்டு ஒரு வெண்பா பாட சொன்னார். தம்மை மட்டம் தட்ட வந்தவருக்கு தக்க பதில் கூறி நண்பரின் சின்னத்தனத்தை வெளிக்காட்ட பாரதியாரின் சிந்தனை ஓடியது. மின்னல் போல் வெண்பா பாடினார். அதன் கடைசி அடிகள் பின்வருமாறு இருந்தன. கார் அதுபோல் நெஞ்சு இருண்ட காந்திமதி நாதனை பார், அதி சின்னப்பயல், நெஞ்சிலே மிகவும் இருட்டாக இருந்த மேகத்தை போல், கார் மேகத்தை போல் இருந்த காந்திமதிநாதனை பார், மிகவும் சின்னப்பயல் என்று பாடி முடித்தார் பாரதியார். முகத்தில் முறுவல் பூக்க பாரதி பாடி முடித்தார். பார் அது என்பது சேர்த்து சொல்லும் பொழுது பாரதி ஆகும். இருண்ட முகத்தை போல் இருக்கும் நெஞ்சினையுடைய இந்த காந்திநாதன் ரொம்பவும் எல்லா விதங்களிலும் சிறியவன், அற்பவன், அற்பன் என்று பொருள்படும். இந்த தொடரை கேட்டு காந்திமதிநாதன் தலை அவமானத்தால் கவிழ்ந்தது. யானை தன் தலையில் தானே மண்ணை போட்டுக் கொள்வதை போல் தன் வார்த்தைகளே தன்னை தலைய குனிய வைத்ததை நினைத்து மனம் நொந்தார் காந்திமதிநாதன். நேயர்களே, இதுவரை நீங்கள் பாரதியாரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை கேட்டீர்கள். தமிழ் உள்ளளவும் அவரது கவிதைகள் வாடா மலராக தமிழன்னையை அலங்கரிக்கு என்பதில் சற்றேனும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம் நேயர்களே. பாட்டொன்று கேட்போம். திரை இசை பாடல்களில் இலக்கியங்களை புகுத்துவது பாடல் ஆசிரியர்களுக்கு கைவந்த கலை. அந்த வரிசையில் அமைந்த இன்னுமொரு பாடலை நாம் இன்று கேட்கப் போகின்றோம். கவிஞர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், அரசியல் பிரமுகர், இளையராஜாவின் சகோதரர் என்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான கங்கி அமரன் ஒரு சிறந்த பாடல் ஆசிரியரும் கூட. இசையமைப்பதை விட பாடல் எழுதுவதை அதிகமாக விரும்பியவர். நல்லென்று அன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள், முனிவென்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓரியான் மன்ற துஞ்சாதேனே. இங்கு சொல்லவிந்து என்பது சொற்கள் பேசப்படாமல் என்பதையும், முனிவு என்று என்பது வெறுப்பு சினம் என்பதையும், ஓரியான் மன்ற என்பது நான் ஒருத்தி மட்டும் என்பதையும் குறிப்பதாகும். அதாவது அடர்ந்த இருள் சூழ்ந்த நள்ளிரவு பொழுதில் மக்கள் பேச்சு ஒலி குறைந்து இனிமையாக உறங்குகின்றனர். அகன்ற உலகில் அனைத்து உயிர்களும் வெறுப்பு எதுவுமின்றி உறங்குகின்றது. ஆனால்
நான் ஒருத்தி மட்டும் உறங்காமல் தப்தபடி இருக்குவேன் என்று தலைவி தன் தோழியை பார்த்து கூறுவதாக அமைந்த குறுந்தொகை பாடலை மிக அழகாக பயன்படுத்தி இருக்கிறார் பாடலாசிரியர் கங்கி அமரன். மெல்ல திறந்தது கதவு எனும் திரைப்படத்தில் இரண்டு இசை மாமேதைகளான இளையராஜாவும் MSB-யும் முதன்முறையாக இணைந்து இசைப்பணியாற்றிய இப்பாடல் ஜானகியின் குரலில் ஒரு சனம் தூங்கிருச்சு என்ற பாடலுடன் விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
கேட்கிறீர்கள். அடுத்ததாக கேட்க இருப்பது,
ஊரத் தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி.
காலையில எழும்பினாலடாப்பா, அங்கின ஒரு சொட்டு தண்ணியில வாய கொப்பளிச்சு போட்டு ஒரு கோப்பியும் குடிச்சிட்டு இந்த பொலிட்டிக்ஸ் பார்ப்ப வேண்டும் வலிக்கிறது. பொலிட்டிக்ஸ் தெரியும் தானே, ஒரு உலகத்துல நடக்கிற இந்த அரசியல் விஷயங்களே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு கொள்றது தான். எங்கேயாவது போனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவிட்டு விடலாம் இல்லை, அதுக்காக இப்படி பொலிட்டிக்ஸ் விஷயங்களை கதைக்கிறது. இப்ப உர் மைத்திரி அங்க லண்டனுக்கு போயிருக்கிறாம், அதுல ஆர்ப்பாட்டங்கள் நடக்குதான். அங்க ஆர்ப்பாட்டம் செய்ய வேணாமென்று அங்க இலங்கையிலிருந்து கெஞ்சி கூத்தாடி கேட்கிறாம் இவர் சுமந்திரன். இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருந்தால் யாரும் கதைக்கக்குள்ள நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதை அள்ளி விடலாம் இல்லை, அதுக்காக இப்படி சேர்த்து வச்சுக்கொள்றது விஷயங்கள். இருந்தாலும் பார், சனம் கூடி இருக்கிற இடத்துல, சனம் என்று சொல்றது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கூடி இருக்கிற இடத்துல யாராவது ஒரு ஆள் வடிவா விஷயங்களை சொல்லி கொண்டு போவார். அந்த விஷயங்களை என்ன செய்யறால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கிண்டி எடுப்பானும். அப்படி கிண்டி எடுக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னால், இந்த தூண்டல்ல சின்ன இறைய குத்தி போட்டு பெரிய மீனை பிடிக்கிறமில்லோ, அது மாதிரி ஏதாவது சின்ன கேள்வியோட தூக்கி போடணும். அப்படி போட்டு சில கேள்வியில நாங்கள் எடுத்து கொள்ளலாம். அதை விட ஒரு ஈஸியான வே ஒன்று இருக்குது தெரியுமே, என்னென்றால் அந்த கதைக்கிற கதைக்கு எதிர்கதையா எதையாவது கதைக்கிறது. கதைச்சால் பார், நமக்கு 3-2 கதைக்கிறவர், இது ஒரு சைக்காலஜிக்கல் மெதட், நமக்கு 3-2 கதைக்கிறவர் எல்லா விஷயத்தையும் தூக்கி போடுவார். இப்படி அந்த பொலிட்டிக்ஸ்களை பற்றி கதைக்கிறதுல ஒரு அலாதி பிரியம் எனக்கு. எனக்கு தெரியும் இறையில மீன் வந்து சிக்கும் என்று சொல்லித்தான் சில விஷயங்களையும் தூக்கி போடுறவங்கள், அதை விட சில விஷயங்களையும் எதிர்த்து கதைச்சால் எல்லாத்தையும் கவிட்டு கொட்டிடுவாங்கன்னு சொல்லித்தான் சிலர் கதைக்கிறவங்க. இப்படி இந்த அரசியல் என்று சொல்றது இந்த பெரிய நாட்டு அரசியல்கள் மட்டுமில்லை, நம்மட சனத்துக்குள்ளேயும் சில அரசியல்கள் வேலைப்பாடுகள் இருக்கு. என்ன செய்யறது, இங்க கதைக்கிறத அந்த பக்கம் போய் சொல்றது, அவன் என்ன சொல்றான்னு கேட்டு அதை போய் இன்னொருவன்கிட்ட சொல்றது. இப்படி ஒரு 4 பேருக்குள்ளால திரும்ப அந்த விஷயம் எங்க வரும், கதைச்சவன்கிட்ட திரும்ப வரும். வந்தால் அதுல கொஞ்சம் தலை வச்சு கை வச்சு கால் வச்சு மூக்கு வச்சு ஒரு பெரிய மொத்த உருவமா வந்து சேரும். அப்படி வந்து சேரக்குள்ள என்ன நடக்கும் என்று யோசிக்கிறாய். யாரு சொன்னு ஒவ்வொன்றையும் தூண்டி துறவி துளவி விசாரிச்சு கடைசியா வந்து நிற்பார் ஒரு ஆள்கிட்ட. அவர்கிட்ட என்னடா அப்பான்னு கேட்டால், ஐயோ நான் அப்படி சொல்லலே என்று தலையில் அடிச்ச மாதிரி சொல்லி போட்டுருவாங்க. உண்மைதான், சில விஷயங்கள் இப்படித்தான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளக்குள்ள இப்போ நான் சொல்ற விஷயத்தை இன்னொரு ஆள் போய் அடுத்த ஆட்டோ கொஞ்சம் கூட எதுவும் வச்சு சொல்றது. இப்படியே ஒவ்வொரு ஆளும் சொல்லி சொல்லி போய் என்ன நடக்குமென்றால் கடைசியாரு வெட்டி பெரிய பூதமாக வந்து நிற்கும். ஆனால் அங்கே பார்த்தால் அது ஒரு பேன் அளவில் சின்ன சைஸ் ஒரு பேயாக வந்து நிற்கும். இப்படியான விஷயங்களை கதைக்கிறத நாங்கள் குறைக்கணும். என்ன நடக்குதென்றால், ஒரு விஷயத்தில் நான் மாட்டுப்பட்டு போனேன். சும்மா முஸ்பாத்தியா தான் சொன்னது, அது கொம்பும் வச்சு வாலும் வச்சு ஒரு பெரிய மிருகமால வந்து நின்றது. எனக்கு அடிவிழாத குறை. கடைசியா சொன்னாடா, நான் அப்படி சொல்லவே இல்லையேடா அப்பா, என்ன சொல்லியிருப்பேன்னு சொல்லி எனக்கே சொன்னது மறந்து போச்சு. கடைசியில் பார்த்தால் சொன்னது சின்ன விஷயம், எனக்கு முன்னுக்கு வந்து நின்றது பெரிய விஷயம். ஆகவே நாங்கள் கொஞ்சம் இந்த பொலிட்டிக்ஸ்ன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப பொலிட்டிக்ஸ், நண்பர்களுக்குள்ள பொலிட்டிக்ஸ், அதை விட இங்கே எங்களுக்குள்ள சேர்ந்து இருக்கிற ஒரு சின்ன குரூப்புகள் வச்சிருப்போம் இல்லையே, அதுக்குள்ள பொலிட்டிக்ஸ். இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்ஸ் என்று வந்து கடைசியா எல்லாம் உடைஞ்சி கொட்டுப்பட்டு போற அளவில் நிற்கிறோம். பொலிட்டிக்ஸா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பொலிட்டிக்ஸா, வெளிப்படையான ஒரு பொலிட்டிக்ஸா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமென்றுதான் என்ற எண்ணம். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் பொலிட்டிக்ஸை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லி செய்து பாருங்க. சரிடாப்பா, எனக்கு வேற வேலை ஒன்று கிடக்கு, அவசரமாக போக வேண்டி கிடக்கு. பிறகு வார். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து என்னை